நாம் இன்றைக்கு லூகா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூகா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனம் 39 வசனம் முதல் 45 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலேருந்து நாம் இதனாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலேருந்து நம்ம இதனாலே நாம் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். முக்கியமாக இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் நாம் சற்று பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் தம்முடைய வாழ்க்கையில எதையோ பின்பற்றி கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் பின்பற்ற முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் பல உலக காரியங்கள்ல பின்பற்றுதல் என்று சொல்லும்படியான காரியங்கள் பார்க்கிறோம். உலக மனுஷன் அவன் அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது அவனுக்கு விருப்பமானதே அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பின்பற்றி போகிறான். சொல்ல போனா உலக மனுஷர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்சமான நபரை பின்பற்றி போறான், தனக்கு பிடிச்சமான கடவுளை பின்பற்றி போறான், தனக்கு பிடிச்சமான கொள்கையை பின்பற்றி போறான். இன்னைக்கு நிறைய பேர் புதுசா கட்சியெல்லாம் தொடங்குறாங்க, அப்படியான கட்சி தலைவர்களை பின்பற்றி போறாங்க. இப்படியான பல காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் பின்பற்றி போறாங்க. அப்படியான பின்பற்றி போறாங்கன்னு சொன்னை பார்க்கும்போது ஆனா அந்த பின்பற்றுதல் ஒரு அவனுடைய வாழ்க்கை அவன் பின்பற்றி போகிறான்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு உண்மையான ஒரு மெய்யான ஒரு அர்த்தமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு பிடிப்புள்ள வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு பின்பற்றுதலா இருக்குதா? இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ கண்டதே கோலம் கண்டதே காட்சி சொல்லி அவன் சொல்லிட்டான் நானும் பின்பற்றி போறேன்னு சொல்லிட்டு அப்படியாக பேச்சு பேசிட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சுற்று சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? இன்னைக்கு நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நீ யாரை பின்பற்றுகிறாய்? யாரை முன்வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாய்? யாரை மையமா வைத்து உன் வாழ்க்கையை கொண்டு போகிறாய்? நல்லா சிந்திச்சு பார்க்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒண்ணு பணத்தை முன்னாடி வச்சு வாழ்க்கையை நடத்துகிறான், இல்ல சுயத்தை முன்னாடி வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான், இல்ல ஏதோ ஒரு கொள்கையை மையமா வைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறான் அவனுடைய வாழ்க்கையில, இல்ல ஒரு மனுஷன் ஒரு கட்சி தலைவனை மையமா வைத்து அவன் வாழ்க்கையை நடத்துகிறான். இப்படிலாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில எதையோ பின்பற்றி போய்கொண்டிருக்கிறத பார்க்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது டோட்டலாக அவன் ஏமாந்து போகிற ஒரு தன்மையை தான் கொண்டவனாய் இருக்கிறான். அவன் டோட்டலாக அவன் ஏமாற்றம் கொண்ட ஒரு வாழ்க்கையை தான் நடத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்துவா. நீ எப்படி உன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையின் மையம் யாரா இருக்கிறா? உன்னுடைய வாழ்க்கையின் பின்பற்றுதல் யாரை பின்பற்றி போகிற வாழ்க்கையா இருக்கிறது? இதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். நீ யாரை பின்பற்றுகிறாய் என்ற தலைப்புல சிந்திக்க போகிறோம். நீ யாரை பின்பற்றுகிறாய் என்ற தலைப்புல சிந்திக்க போறமாவே நாம் சிந்திக்கிறவர்கள் நாம் கருத்தோடு இந்த அருமையான செய்திக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது நாம் கவனமாய் கேட்போம், கூர்ந்து கவனிப்போம். இந்த வேளையில நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரை எவரை பின்பற்றுகிறோம், யாரை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கைங்கிற பிரயாணத்திலே நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்கணுங்க. ஏன்னா இந்த உலகத்துல பல்வேறு காரியங்கள் மலிஞ்சு கிடக்குது. இந்த உலகத்துல பல்வேறு காரியங்கள் மலிஞ்சு கிடக்குது. எதையோ பின்பற்றி போகும்படியான பல்வேறு காரியங்கள் மலிஞ்சு கிடக்குது. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படிப்பட்ட உலகம் ஆயிடுச்சு? இன்டர்நெட் உலகம் ஆயிடுச்சு. இன்டர்நெட் உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற மனுஷனை, ட்விட்டரும் மனுஷனை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பல்வேறு செய்திகள் காதலியும் கண்ணிலையும் வந்து புலப்படுகிறது, தென்படுகிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது மனுஷன் பயங்கரமாக அதுல ஆக்கிரமிக்கப்படுகிறான், அதுல ஆழமாய் ஆளுகை செய்யப்படுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஈஸியாக இலகுவாக அவனை பிடித்துக் கொண்டும்படியான காரியங்கள் சூழ்ந்திருக்கிறது. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம யாரை பின்பற்றுகிறோம், நம்ம எதை முன்வைத்து போகிறோம், எந்த காரியத்தை பின்வைத்து நம்ம முன்வைத்து செயல்படுகிறோம், எதை பின்பற்றி போகிறோம், நம்முடைய வாழ்க்கை எதை மையமா வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்துல வாழ்ந்துருக்கனால பல்வேறு செய்திகள் காதுக்கு வருது, பல்வேறு காரியங்கள் நம்ம கண்ணுக்கு வருது, நம்ம காதுக்கு தென்படுது. இப்படி பல காரியங்கள் உட்கார்ந்துருக்கனால நம்முடைய இருதயம் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்முடைய நாம் விழிப்பா இருக்கணும். நம்ம எதையோ பின்பற்றி போய் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போய் ஏமாந்து போற தன்மையை கொண்டவர்கள் தான் வாழ்வோம். இன்னைக்கு நீ எப்படி இருக்க? இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிற? ஒரு வெற்றியுள்ள மனுஷனாய், ஒரு எளிமை பிரகாசிக்கிற மனுஷனாய், ஒரு கம்பீரமான ஒரு மனுஷனாய், ஒரு மெய்யான ஒரு அர்த்தமுள்ள ஒரு உரிமையான ஒரு பிடிப்புள்ள ஒரு மெய்யான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொண்ட மனுஷனாய் வாழுகிறாயா? அப்படி இல்லைன்னு சொல்லுவா என்றால் ஐயோ, உன்னுடைய வாழ்க்கையில யாரையோ நீ பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாய். அதுதான் நான் சொல்லுவேன். ஆகவே இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பாபா, நீ யாரை பின்பற்றுகிறாய்? அதை இன்னைக்கு பார்க்க போறோம். நாம் ஜபசிந்தியோடு இந்த செய்தியை கடந்து செல்வோம். நாம் எடுத்துக்கொண்டோம் இந்த பகுதி 39 39 45 வசனமுடைய அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இயேசுவானவர் சொல்ற அந்த இடத்துல இயேசுவானவர் அவரை தெளிவாக அந்த இடத்துல பார்க்கிறோம். பின்னும் அவர் ஓமியை அவர்களுக்கு சொன்னார் சொல்லி ஆரம்பிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தெல்ல தெளிவாக அன்றா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அபாயமான சூழ்நிலையை காமிக்கிறார், அபாயமான சூழ்நிலையை காமிக்கிறார். ஏன்னா தவறான தலைவர்களை பின்பற்றி போகும்படியான சூழ்நிலையை கொண்ட ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. தவறான தலைவர்களை பின்பற்றி போகும்படியான காரியத்தை அங்க சொல்றாரு. ஒரு டேஞ்சர் அங்க இந்த இடத்துல அபாயமான காரியங்களை அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் முக்கியமாக அந்த இடத்துல நம்ம யாரை பின்பற்றி போகிற மக்களா இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம தெள்ள தெளிவாக தேர்ந்தெடுக்கிற நபர்கள் எப்படிப்பட்ட நபரா இருக்கிறார்கள். இன்னைக்கு நீ யாரை பின்பற்றி போகிறாய், அப்படியான பின்பற்ற நபர் எப்படியா இருக்கிறான் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேணும். என்றால் இந்த இடத்துல இயேசுவானவர் 39 45 நான்கு விதமான அபாயங்களை தெள்ள தெளிவா சொல்றார். இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற நீ இவ்விதமான காரியத்தை சிந்திக்கும் பொழுது நீ இதுதான் இந்த அபாயம் தான் அந்த உலகத்துல இருக்குது. இந்த அபாயம் தான் அந்த உலகத்துல இருக்குது. இவ்விதமான நீ காரியத்தை சிந்திக்கும் பொழுது இப்படியான அபாயம் கொண்ட சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீ எதை பின்பற்றி போகிறாய், அந்த பின்பற்றுதல் இப்படியான அபாயத்தை கொடுக்கறதா இருக்கிறது, இப்படியான அபாயத்தை கொடுக்கறதா இருக்கிறது, விதமான பாதிப்பை கொடுக்கறதா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீக்கு உட்கார்ந்திருக்கிற நீ யாரை பின்பற்றுகிறாய்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இடத்துல ஆண்டவர் தெல்ல தெளிவா இயேசு ஆண்டவர் சொல்றார். முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில அந்த இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல தெல்ல தெளிவா சொல்ற அந்த தம்முடைய சீடர்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அந்த 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 இடங்கள்ல மத தலைவர்களும் அதாவது யூத பாரம்பரிய மக்கள் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. யூத தலைவர்கள் கொண்ட ஒரு குரூப் இருந்துட்டே இருந்துச்சு. பரிசேயர்கள், வேதபாரர்கள் இப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருந்துட்டே இருந்துச்சு. இயேசுவானவர் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசுவானவர் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு தம்முடைய வார்த்தையை போதித்துக் கொண்டு தம்முடைய வழியை காண்பித்துக் கொண்டு தெல்ல தெளிவாக எது உண்மையானது எது பொய்யானது ஆணித்தரமா உரைத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் இயேசுவானவர் அவர்கள் உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான வழியை காண்பித்து பரலோகத்துக்கு அழைத்துச் செல்லும்படியான ஒரு உன்னதமான ஒரு பாதையை காண்பிக்கும்படியாக தான் இயேசுவானவர் உலகத்துக்கு வந்தார். அப்படியான வந்து தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். அவர் வந்தார், கடவுளாக வந்தார், தம்முடைய வார்த்தையை தெல்ல தெளிவாக போதித்தார், சத்தியத்தை மட்டுமே காண்பித்தார், தன்னுடைய சுயத்தை ஒருபோதும் காமிக்கவில்லை, தன்னுடைய மகிமையை ஒருபோதும் மேல தன்னுடைய பெருமையான காரியத்தை மேல் ஒருபோதும் காமிக்கவில்லை, தன்னுடைய உன்னதமான தன்னுடைய பிதாவாகிய கடவுளை மட்டுமே மகிமைப்படுத்தியவராய் வாழ்ந்து வந்தார், தேவனுடைய சத்தியத்தை மட்டுமே போதித்தார், அந்த தேவனுடைய வழியில வாழும்படியான வாழ்க்கையின என்னன்னு சொல்லி காமிச்சார், அப்படியான வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக அடைகிற பரலோக வாழ்க்கையை காமிச்சார். இப்படியாக இயேசு ஆண்டவர் அந்த உலகத்தில் வாழ்ந்து தம்முடைய வார்த்தையை போதித்துக் கொண்டு வந்தார். ஆனா மற்றொரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்துச்சு. மற்றொரு கூட்டம் அந்த இடத்துல கூட அந்த நாட்கள் கூட மற்ற தலைவர்களும் இருந்தாங்க, மற்ற விதமான தலைவர்களும் இருந்தாங்க. அப்படியான தலைவர்கள் மத்தியிலும் கூட அந்த இடத்துல இயேசுவானு சொன்ன நீ யாரை பின்பற்றுகிறான்னு சொல்லி தெல்ல தெளிவா சொல்றேன். யாரை பின்பற்றுகிறாய் என்று தெல்ல தெளிவா அந்த இயேசுவானவர் வாழ்ந்த அந்த நாட்கள் கூட மற்ற விதமான தலைவர்கள் ஒரு கூட்ட மக்கள் இருந்து கொண்டுதான் இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல இயேசுவானு சொல்ற நீ யாரை பின்பற்றுகிறாய், உன்னுடைய தேர்ந்தெடுப்பு எவ்விதமாக இருக்கிறது, நீ யாரை பின்பற்றி போகிற மனுஷனா இருக்கிறான்னு சொல்லி தெல்ல தெளிவாக பேசுறாரு. அதான் நம்ம அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீ யாரை பின்பற்ற, இன்னைக்கும் நம்முடைய உலகத்துல பல்வேறு தலைவர்கள் நம்ம கூட இருக்கலாம், பல்வேறு இந்த சமுதாயத்துல இன்டர்நெட் உலகத்துல பல்வேறு தலைவர்கள் பெருசாக காமிக்கலாம், பூதாகரமா பெருசாக படம் பிடித்து காமிக்கலாம். ஒருவேளை நீ அந்த தலைவனை பார்த்து மயங்கி போயிடலாம், அந்த தலைவனுடைய பேச்சை பார்த்து மயங்கி போயிடலாம், இந்த தலைவனுடைய பேச்சு பத்தி நினைக்கிறா கட்சி தலைவர்கள் கட்சிக்காரர்கள் இன்னைக்கு கட்சி தான் புதுசு ஆரம்பிக்கிறாங்களே, அவன் பேசுற பேச்சு மயக்க பிடிச்சு பேசுற பேச்சு அவனுக்கு பின்னாடி கூடுற கூட்டத்தை பார்க்கும்போது நீ பயந்து போயிடலாம், நீ பிரமாதமா பேசலாம், நீ வந்து மயங்கி போகலாம், நீ ஆன வாய்ப்புலந்து அவன் பேச்ச கேட்டு பின்பற்றி போகிற மனுஷனாய் மாறிடலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். யார் அவன் எப்படிப்பட்டவன்? இதோ இந்த இடத்துல பாக்குறோம், இயேசுவானவர் வாழ்ந்த நாட்கள் கூட அந்த இடத்துல கூட ஒரு கூட்ட மக்கள் இருந்து கொண்டிருந்தார், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்து தலைவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அவர்களோ யாரை காமிக்க தவறினார்கள்? கடவுளை காமிக்க தவறினாங்க. கூட்டம் இருந்துச்சு, அங்கங்க கும்பல் இருந்துட்டு தான் இருந்துச்சு, ஆனா அவங்களோ யாரை காமிக்க தவறினார்கள் தெரியுமா? கடவுளை காமிக்க தவறினார்கள். ஆனா இயேசுவானவர் காமித்தார். யாரை மட்டுமே காமித்தார்?
அந்த கடவுளை மட்டுமே காண்பித்தார். கடவுள் வரும் கடவுள் மூலமாக வருகிற அந்த பாவ மன்னிப்பை காண்பித்தார், அந்த ரட்சிப்பை காண்பித்தார், அந்த சந்தோஷத்தை காண்பித்தார், அந்த கடவுள் மூலமா அடைய போகிற பரலோக வாழ்க்கையை காண்பித்தார், அந்த மேலான பாக்கியமான வாழ்வை காண்பித்தார், அந்த சந்தோஷமான வாழ்வை காண்பித்தார், அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை சொல்லி சொல்லி காண்பித்தார். ஆனா அந்த கூட்ட தலைவர்களோ, அவர் வாழ்ந்த நாட்களிலே மற்ற மத தலைவர்கள் மற்ற கூட்டத்தார் இருந்தார்கள், தலைவர்கள் இருந்து கொண்டிருந்தா இருந்தார்கள், ஆனா அவங்களை ஒருபோதும் கடவுளை காமிக்கவே இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நீ இப்படியான பல கூட்டம் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இந்த இன்டர்நெட் உலகத்துல பல கூட்டத்தார், பல மக்கள், பல தலைவர்கள் எழும்பலாம், பல தலைவர்கள் எழும்பலாம், உன்னை அப்படியே மயக்கலாம், அப்படியே பிரமாதமா பேசி உன்னை மயக்கலாம், அப்படி நீனும் அவங்க ஒரு பேச்சு கேட்டு மயங்கி போலாம். ஆனா நீ எந்த தலைவனை நீ நம்பி போகிறாய், எந்த தலைவனை பின்பற்றி போகிறாய்? இந்த இடத்துலயும் நம்ம பாக்குறோம், இங்கு ஒரு தலைவன் இருக்கிறார், இந்த இடத்துலயும் பாக்குறோம், இங்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் இயேசு, அவர் இயேசுங்கிற கடவுள். அவர் இந்த உலகத்துல மனுஷனாக வந்து தம்முடைய உன்னதமான வார்த்தையை போதித்து சத்தியத்துக்குள்ள அநேகரை கொண்டு வந்து ரட்சிப்பின் வழியை காண்பித்து பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து சொல்ல முடியாமல் கடவுளாய் வந்தார். இந்த தலைவனை பின்பற்றி போகிறாயா, இல்ல உலகத்துல இருக்கிற அத்தனை தலைவர்களை நீ பாக்குற, உலகத்துல இருக்கிற எத்தனையோ எத்தனையோ தலைவர்களை பாக்குற, இந்த இன்டர்நெட் உலகத்துல யூடியூப்லயும் அதுலயும் பாக்குற பல தலைவர்களை பார்த்து அவங்க பேச்சு பார்த்து மயங்கி அவிதமாக பின்பற்றி போக முடியாத கடவுள், அப்படியான காரியங்களை பின்பற்றி போகும் பொழுது நீ எதையை நாடி போகிறாய், எதை மையமா வைத்து போறாரு? அப்ப நீ உன்னுடைய தேர்ந்தெடுப்பு எவ்விதமாக இருக்கிறது? இயேசு என்கிற தலைவர், இயேசு என்கிற கடவுளை தேர்ந்தெடுக்கிற மனுஷனா இருக்கிறாயா, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற அன்றாட வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற தலைவன் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மனுஷன் பின்பற்றி போகிறாயா? அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் நீ பாக்கிறோம். ஒருவேளை நீ அபிதமாக உலகத்தை பின்பற்றி போகிற மனுஷனா இருப்பாய் என்றால், ஒருவேளை நீ உலகத்தை பார்த்து அபிதமான தலைவன் பேச்சை கேட்டு போவாய் என்றால், சற்று சிந்தித்துப்பார், நீ எதை பின்பற்றி போகிறாய்? சற்று சிந்தித்துப்பார். இங்க நான் சொல்ல போகிற அந்த இயேசு என்கிற கடவுளுக்கும் இந்த இயேசு என்கிற காரியத்துக்கும், அதோ நீ சொல்லுகிற, நீ நம்பி போகிற, நீ பார்த்து கொண்டிருக்கிற, நீ மயங்கி போய் நிற்கிற அந்த தலைவனுக்கு வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம் சிந்திச்சுப்பார். நம்ம இங்க பாக்குறோம், அதனால இயேசுவாண்டவர் சொல்றாரு, அதனாலதான் அந்த இடத்துல இயேசுவாண்டவர் சொல்றாரு, முக்கியமாக 39 வசனத்துல, பின்னும் அவர் அந்த இடத்துல பின்னும் அவர் ஒரு ஓமியை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? அந்த இடத்துல 4 அபாயங்கள், அமிதமான சுற்றிலும் உள்ள பல தலைவர்கள் அவர்கள் பின்பற்றி போக முடியாத காரியங்கள் இருந்தது. ஆகவே ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்றாரு, முதலாவது காரியம், முதலாவது அபாயம் என்ன தெரியுமா? முதலாவது அபாயம் நம்ம இங்க பாக்குறோம். முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க முடியாத முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில முதலாவது அபாயமான காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல அப்படியான தலைவர்கள் சொல்லிக் கொண்டு வாங்குற வாழ்க்கையில அவர்கள் யாரை காமிக்கல? கடவுளையை காமிக்கல. கடவுளையை காமிக்காதபடி போகிறதுனால அவங்க யார் தெரியுமாங்க? அந்த இடத்துல தெல்ல தெளிவாக பார்க்கலாம். அந்த இடத்துல முக்கியமாக நாம் பார்க்கும்படியான காரியம், ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில அவர்கள் குருடராக வாழுகிறார்கள். அந்த இடத்துல 39 வசனம், அவர் ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? முக்கியமான காரியம் இந்த இடத்துல நீ கற்றுக்கொள்ளும்படியான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நீ யாரை தலைவன் என்று சொல்லி நம்பி போகிறாயோ, நீ எந்த தலைமையை நீ ஏற்றுக்கொண்டு போகிறாயோ, அந்த தலைமை கடவுளை காண்பிக்கிறதா இருக்கிறதா நம்ம சற்று சந்தித்து பார்க்கணும். அந்த தலைமை அந்த கடவுளை காண்பித்து கடவுளுக்குள்ளாக கொண்டு வருகிறதா இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் குருடர்கள் தான், அவர்கள் குருடர்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள சத்தியம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியத்தை சொல்லும்படியான காரியம் அங்க ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல சொன்ன தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஒரு சுயமான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு ஓமியை சொல்றாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? அப்ப இங்க பாக்குறோம், அந்த இடத்துல குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? அப்ப இந்த முக்கியமாக நம்ம இங்க பாக்குறோம், இயேசு தவிர இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் ஏற்பட்டு வந்தாலும் அவர்கள் யாரை காமிக்க தவறுகிறார்கள்? கடவுளை காமிக்க தவறுகிட்டார்கள். கடவுளை காமிக்க தவறுகிறதுனால அவர்கள் இந்த இடத்துல தெல்ல தெளிவாக அவரை குறித்து சொல்லும்படியான காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் யாரு? குருடர்கள். அவர்கள் குருடர்கள் நிச்சயமாக. ஏன்னா அவங்க யாரு? அவங்க அவங்ககிட்ட சத்தியம் இல்லை, அவங்ககிட்ட கடவுள் இல்லை, அங்க கடவுள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாருங்க, அவங்க யாருங்க? குருடர்கள் தான். அப்ப அந்த குருடன் என்று சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல, அந்த பாலஸ்தீன தேசத்துல அந்த நாட்கள்ல பல, அந்த இடத்துல இயேசுவா அந்த நாட்கள்ல பல குருடர்கள் இருந்தார்களாம், கண் தெரியாத மக்கள் இருந்தார்களாம், அவர்கள் பல்வேறு அதாவது பிச்சை தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களா இருந்தார்களாம். இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல தண்ணி பஞ்சம் இருந்துதான், கிணறு தோண்டுவார்களாம், தண்ணீர் என்ன அவர்கள் மூடாம அப்படியே குழிய போட்டு போயிடுவாங்களாம். அப்படியா இருந்த சமயத்தில் குருடர்கள் நிச்சயமாக விழுவதற்கு ஏதுவான காரியம் உண்டு. அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாரு, அந்த பத அந்த இடத்துல தான் இது விதமாக பேசுறாரு. குருடனுக்கு குருடன் அந்த இடத்துல 31:9 குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா. அந்த அந்த அப்படியான ஒரு சூழ்நிலையை சம்பந்தப்படுத்தி அவர் பேசுறாரு. அப்ப இங்க பாக்குறோம், முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில நீ யாரை பின்பற்றி போகிறாயோ, அந்த பின்பற்றுகிற தலைவன் யாரா இருக்கட்டும், அந்த தலைவன் முக்கியமாக கடவுளை காட்டுகிற ஒரு மனுஷனா இருக்கிறானா இல்லையே. அப்ப கடவுளை காட்டாதபடி, கடவுளை காமிக்காதபடி, கடவுளை அறியாதபடி, சத்தியத்தை காண்பிக்காதபடி, கடவுளுடைய ரகசியத்தை காண்பிக்காதபடி, கடவுள் காமிக்கிற உன்னதமான விடுதலையை காமிக்காதபடி, கடவுள் காமிக்கிற உன்னதமான வெளிச்சத்தை காண்பிக்காதபடி, கடவுள் சொல்லுகிற உன்னதமான ரட்சிப்பை காண்பிக்காதபடி, ஐயோ கடவுளே அறியாதபடி ஒரு தலைவன் இருப்பான் என்றால், கடவுளே அறியாதபடி ஒரு தலைவன் இருப்பான் என்றால் அங்க என்னங்க, அங்க என்னங்க சந்தோஷம் இருக்கும், அங்க என்ன சந்தோஷம் இருக்கும்? நிச்சயமா சந்தோஷமே இருக்க. ஒரு சமீபத்துல ஒரு கட்சி தலைவன், கட்சி சமீபத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான், அவன் சொல்றான் அவன் கடவுளே நம்பாத ஒரு மனுஷன், கடவுளே நம்பாத மனுஷனா இருக்கிறான். அப்ப பாருங்க, அவனை பின்பற்றி ஒரு கூட்டம் போகுது. அப்ப அவனுடைய வாழ்க்கையில அவன் இந்த கூட்டம் என்ன என்ன அவன் வாழ்க்கையில என்ன கத்துக்கொள்ள போறான்? கடவுளை நம்பாத ஒரு தலைவன், கடவுளை நம்பாத ஒரு தலைவன் கட்சி ஆரம்பிக்கிறான். அப்ப தன்னுடைய சுயத்தின் அடிப்படையில, தன்னுடைய பணத்தை மையமா வைத்து, தன்னுடைய ஆடம்பரத்தை மையமா வைத்து, தன்னுடைய புகழை மையமா வைத்து, தான் இதனால் வரைக்கும் சேகரித்த புகழும் அந்த பெயரையும் மையமா வைத்து தான் ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில் என்னங்க இருக்கும்? அப்ப அவனை நம்பி போகிற கூட்டம் சிந்திச்சு பாருங்க, கடவுள் இல்லாதபடி நீ கடவுள் இல்லாத ஒரு தலைவன் அங்கு இருக்கான் என்றால், நம்ம கடவுளை காமிக்கல, கடவுளுடைய ராஜ்யத்தை காமிக்கல, கடவுள் சொல்லுகிற சத்தியத்தை காமிக்கல, கடவுள் காமிக்கிற உண்மையான வழியை காமிக்கல, கடவுள் காமிக்கிற ரட்சிப்பை காமிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த உன்னதமான இந்த அருமையான வார்த்தையை நீ கேட்கிற வேலையில இதோ நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? குருடனாய் இருக்கிறான். ஆமா, அவன் குருடனாய் இருக்கிறான், ஏன்னா அவன் கண் குருடாக்கப்பட்டு விட்டாச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும், இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும், இன்னைக்கு உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மக்களும் குருடாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கிறார்கள். ஏனென்றால் அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்துல இருக்குது? பாவத்துல விழுந்து போன உலகமாய் இருக்குது. பாவத்துல விழுந்து போன உலகமா இருக்கிறதுனால அவனுடைய தன்மையும் அவனுடைய வாழ்க்கையும் முழுமையாக இருளடைந்த வாழ்க்கையில, இருளடைந்த வாழ்க்கையில. அப்ப இப்படி தலைவன் சொல்லிட்டு போறான் என்று சொன்னால், அவன் கடவுளை காமிக்காதபடி இருப்பான் என்றால், கடவுளை கொடுத்து சொல்லாதபடி இருப்பான் என்றால், கடவுளை மயமாய்த்து பேசாதபடி இருப்பான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் என்ன சந்தோஷம், என்ன ஒரு ஒரு வெற்றியை பார்க்க முடியும்? அப்ப அவனை பின்பற்றி அவனே கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை காமிக்கும் போது அவன் ஒரு குருடன் என்று வேதம் தெல்ல தெளிவா சொல்லுது. அவன் ஒரு குருடன், அவன் ஒரு குருடன். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் படிக்கலாம், ஏசாய புத்தகம் 29 ஒரு வசனம் படிக்கலாம். அங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? ஏசாய புத்தகம் 29:10 ஏசாயா 29:10 கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரனாகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், அந்த மக்கள் கண்களை, கண்கள் குருடாய் போன கண்களாய், அந்த இடத்துல கண்களை அடைத்து, அந்த மக்கள் யாரு? ஞான திருஷ்டிக்காரர்கள். அந்த மக்கள் யாரு? தீர்க்க தரிசிகள், பெரிய தலைவர்கள். ஆனா அவனுடைய கண்களோ குருடாய் காணப்பட்டுள்ளது. அப்ப இதான் பாக்குறோம் இந்த இடத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமாக அந்த நாக்கில் இயேசு வாழ்ந்த நாக்கில் இந்த தலைவர்கள் அதான் வாழ்ந்து, இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த தலைவர்கள் பேர் என்ன? பரிசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பேச்செல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. இயேசு வாழ்ந்த நாக்கில் இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள், அவர்களுடைய பேச்செல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. ஆனா அவங்க யாரை காமிக்கல? கடவுளை காமிக்கல, கடவுள் சொல்ற கடவுளுடைய வழியை காமிக்கல, அந்த ராஜ்யத்தை காமிக்கல. அதனால அவங்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மற்றொரு அருமையான காரியம் 15 பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் 15 இதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவா சொல்றாரு. மத்தேயு புஸ்தகம் 15 போவோம். மத்தேயு புஸ்தகம் 15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவா சொல்றாரு பாருங்களேன், 12 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, அங்க பாருங்களேன் ஆண்டவர் தெல்ல தெளிவா யாரை பார்த்து சொல்றாரு? ஏன்னா இயேசு வாழ்ந்த நாட்கள்ல எந்த தலைவர்கள் இருந்தாங்க? பரிசேயர்கள். அந்த பரிசேயர்கள் தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொண்டவர்களாக இருந்தார்கள்? மத்தேயு 15:12 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இருள் அடைந்தார்கள் என்று அறிவீரா? யாருங்க பரிசேயர் அந்த தலைவர் அந்த கும்பல்னா இயேசு சொல்ற வார்த்தை கேட்டு இடல் அடைந்தார்கள் என்று அறிவீரா கேட்டாங்க. அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நடாத நாச்செல்லாம் வேரோட பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுற குருடரா இருக்கிறார்கள். பாத்தீங்களா இந்த வசனம் லூக்கால பார்த்த வசனம் இதுதான் பார்க்கணும். யாரை ஒப்பிட்டு பேசுறாரு? அந்த தலைவனை ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த தலைவன் எப்படிப்பட்ட தலைவனா இருக்கிறான்? குருடனா இருக்கிறான். அதான் சொல்றாரு, அவர்கள் விட்டுவிடுங்கள், அவர்கள் யாரா இருக்கிறாங்க? குருடருக்கு வழிகாட்டுற குருடனா இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. மக்களோ கண் குழாகி போன மக்கள், ஏன்னா துலகத்துல பாவத்தில் விழுந்து போன மக்களா இருக்கிறார்கள். தலைவனோ அவனும் குருடனா இருக்கிறான், ஏன்னா அவன் கடவுளை காமிக்காதபடி, சத்தியத்தை போதிக்காதபடி, பாரம்பரியத்தை மையமா வைத்து, சடங்குகளை மையமா வைத்து, தன்னுடைய காரியங்களை முக்கியமா வைத்து போய் கொண்டிருக்கிறான். இந்த இவ்விதமான மக்களை பார்த்த ஆண்டவர் அந்த இடத்துல அவ்விதமான தலைவர்கள் இருந்தார்கள், அவ்விதமான தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தலைவர்களை பார்த்து அவர்கள் சொல்றார், குருடர்களாயிருக்கிறார்கள், குருடனுக்கு வழியாற்ற குருடராயிருக்கிறார்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில யாரை பின்பற்றி போகிறாய்? முதலாவது நீ யாரையோ பின்பற்றி போகிறாய் என்றால் இயேசுவை தவிர, இயேசுங்கிற தலைவரை தவிர, இயேசுங்கிற கடவுளை தவிர பின்பற்றாதபடி நீ யாரையோ பின்பற்றி எதையோ நம்பி எதையோ நீ பின்பற்றி போகிறாய் என்றால் அவர்கள் யாரா இருக்கிறார்கள்? இயேசு ஆண்டவர் தெள்ள தெளிவா சொல்றார், அவர்கள் குருடரா இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் யாரை காட்டல? கடவுளை காட்டல. உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உடலை கொடுத்து, உன்னுடைய பாவத்தை மன்னித்து, உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து, உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பெற்று அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் அடைந்து முடிவு பரலோகத்துக்கு அழைத்து சொல்ல முடியாத அந்த கடவுளை காட்டுறாங்களா? கடவுளை காட்டுறாங்களா? இல்லையே. அவன் தன்னுடைய ஆடம்பரத்தை தான் காட்டுறான், தன்னுடைய புகழாரத்தை தான் காட்டுறான், தன்னுடைய பேர் பிரமாதத்தை தான் காட்டுறான், தன்னுடைய சுகத்தை தான் காட்டுறான், தன்னுடைய விளம்பரத்தை தான் காட்டுறான். அடையே அப்ப பயங்கரமான என்னென்னமோ தத்துவங்கள் பேசலாம், என்னென்னமோ பயங்கரமான கொள்கைகளை பேசலாம், இதெல்லாம் பேசி கடைசியில அவன் வாழ்க்கை அவன் பின்பற்ற மனுஷன் என்னத்தை கடைந்தான்? அவன் பின்பற்றி போகிற மனுஷர்கள் என்ன கடைஞ்சாங்க? ரெண்டு பேரும் குழியில விழுந்தாங்களே. புரியுதா? அப்ப இங்க பாக்குறோம், முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனாலதான் இங்க பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பரிசேய மக்களை பார்த்து பேசுறாரு. மத்தேயு 300 இடத்துல பார்க்கலாம், மத்தேயு 23 இப்படிப்பட்ட தலைவர்கள் எப்படியா இருக்கிறார்களாம். மத்தேயு 23 அதிகாரம் இப்படிப்பட்ட தலைவர்கள் யார் எப்படி பேசாரு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23 அதிகாரம் 13 மாயக்காரராகிய வேதபாரகரே, பாத்தீங்களா அந்த நாட்டில் வாழ்ந்த இந்த தலைவர்களை பார்த்து பேசுறாரு. இன்னைக்கு இந்தபடியான தலைவர்கள் இருக்கிறாங்க, நீ இவ்விதமான தலைவர்களை நம்பி போவா என்றால் இந்த தலைவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் கவனிக்கிறீங்களா? நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதுமா இல்லை. கவனிச்சீங்களா? 15 வசனம், மார்க்கத்தாராகிய மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, பாத்தீங்களா மறுபடியும் பேசுறாரு 16 வசனம், குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. அதனாலதான் 19 வசனம், மதிகடரே, குருடரே அப்படி பேசுறாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 25 வசனத்துல அந்த இடத்துல 25-26 குருடனான பரிசேயனே, நல்ல தெளிவா பேசுறாரு பாருங்க. 27 வசனத்துல மாயக்காரரே, வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லீர்களுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தொருளின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினால் நிறைந்திருக்கும். அப்ப இங்க பாக்குறோம் தெல்ல தெளிவாக இயேசு ஆண்டவர் அந்த வாழ்ந்த அந்த மக்கள் அந்த இடத்துல பாக்குறோம். இயேசுவாண்டர் வாழ்ந்த நாட்களில ஒரு கூட்ட கும்பல், ஒரு கூட்ட தலைவன் சொல்லி கொண்டு கும்பல் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல நம்முடைய சீஷர்களை பார்த்து பேசுற, நீ அந்த இடத்துல தெல்ல தெளிவாக ஜாக்கிரதையாக எச்சரிக்கும்படியாக பேசுறாரு. நீ யாரை பின்பற்றுகிறீங்க? எப்படியான தலைவரை பின்பற்றுகிறீங்க? என்னை பின்பற்றுகிறீங்களா இல்ல அப்படிப்பட்ட தலைவர்களை பின்பற்றுகிறீங்களா? அப்படிப்பட்ட தலைவர்கள் யாரு அப்படின்னு எடுத்துரைத்து பேசுகிறாரு. 15 அதிகாரம் பார்த்தோம், 23 அதிகாரத்திலையும் பாக்குறோம், தெல்ல தெளிவா பேசுற மாயக்காரராக அவர்கள், பரிசேயர்கள் அவர்கள், குருடருக்கு குருடனை வழிகாட்டுற குருடனா இருக்கிறார்கள் சொல்லி அடிச்சு பேசுறாரு. அப்ப அங்க பாக்குறோம், இன்னைக்கும் இந்த வாழ்க இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்திலும் இப்படியான தலைவர்கள் நம்மை சுற்றிலும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ விதமான தலைவனை நீ ஒருவேளை பின்பற்றி போவா என்றால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் குருடனா இருக்கிறான். ஏன்? அவன் தேவனற்றவனாக, கடவுள் இல்லாதபடி அவனுடைய கண் குருளாக்கப்பட்டவனாக, பாவத்தில் விழுந்து போன மனுஷனாக, இந்த உலகம் பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறனால அவனும் பாவத்தில் விழுந்து போய் பாவத்தில் மறித்து போன மனுஷனா இருக்கிறனால நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை எதைதான் காட்டுவான், தவறான வழியை தான் காட்டுவான். ஆக இன்னைக்கு நீ யாரை பின்பற்றுகிறாய்? அந்த குருடருக்கு குருடனாய், குருடருக்கு வழிகாட்டுற குருடரை பின்பற்றி போகிறாயா? ஏன்னா இன்னைக்கு நீ எப்படி இருக்க, நீ ஆராய்ந்துப்பா இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. நீ இன்னைக்கு பாவத்தில் விழுந்து போன ஒரு மனுஷனாய், கடவுளை இல்லாதபடி நீ வாழ்கிற மனுஷனா இருக்கும் பட்சத்துல நீனும் அவனை பின்பற்றி போவோம் என்றால் ரெண்டு பேரும் எங்கதான் விழுவீங்க? குழியிலதான் விழுவான், பள்ளத்துலதான் விழுவான். இவ்வளவு அபாயம். அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையே பரிதாபமா இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தில் விழுந்து போன, பாவத்தில் விழுந்து போன பாவியான ஒரு மனுஷனாய், குழி அதே பயங்கரமான ஒரு பாவத்தில் அடிமையாய் வாழ்ற மனுஷனாய் இருக்கிற. அப்ப நீ கடவுள் இல்லாதபடி, கடவுளை காமிக்காதபடி ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு தலைவன் சொல்லி போவான் என்றால் அவனும் குருடன். அப்ப குருடன் குருடன் போவான் என்றால் அவன் எங்கதான் விழுவான்? பள்ளத்துலதான் விழுவான். சிந்திச்சு பாத்தியா? ஆனா இயேசுவானவர் அப்படி இல்லை, அவரு குருடனா இல்லைங்க, அவர் கடவுளா இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவானவர் அப்படி இல்லை, அவர் என்ன சொல்றாரு? யோவான் புத்தகம் 8 அங்க பாருங்களேன், இயேசுவானவர் என்ன சொன்னார், அவர் எதுக்காக உலகத்துக்கு வந்தார்? யோவான் புத்தகம் 8:12 பார்க்கலாம். இப்படியான தலைவர்களை அவர் சொல்லிட்டு தன்னை குறித்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் புத்தகம் 8:12 அவர் என்ன சொல்றாரு, உலகத்துக்கு அவர் எப்படியா வந்தாரா, உலகத்துக்கு அவர் எப்படியா, அவர் தெல்ல தெளிவாக அவர் வந்த நோக்கத்தை தெல்ல தெளிவா பேசுறாரு. கவனிச்சீங்களா? வந்த நோக்கத்தை அவர் தெல்ல தெளிவா பேசுறாரு. யோவான் புத்தகம் 8:12 அவர் என்ன சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். கவனிச்சீங்களா? ஆனா இயேசுங்கிற தலைவரோ, இயேசுங்கிற கடவுளோ, அவர் எதுக்காக வந்தார்? சுயத்தை முன்னாடி, சுயத்தை முன்னாடி வைத்து, ஆடம்பரத்தை முன்னாடி வைத்து, தன்னுடைய பெயர் புகழை முன்னாடி வைத்து, தனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி வந்தாரா? இல்லங்க. அவர் எதுக்காக வந்தார் இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யார் சொல்றாங்க? இன்னைக்கு வாழ்ற கட்சி தலைவர்கள் சொல்ற மாதிரி பேசுறாங்களா? இல்லங்க. அவன் ஆடம்பரத்தை மையமா வைக்கிறான், பணத்தை மையமா வைக்கிறான், புகழ மையமா வைக்கிறான், அவனுக்கு ஒரு பதவியை மையமா வச்சு ஆடிட்டு இருக்கான். அவ்வளவுதான், இன்னைக்கு நாளை போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான், அவன் கடவுள் அல்ல, கடவுளை காமிக்காதவன் குருடன். இன்னைக்கு நீ யார நம்பி போகிற? இதோ இங்க பாத்தியா, இயேசுங்கிற கடவுள் அவர் சொல்ற, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். தெல்லத்திலே அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடமாமல், எதுலங்க, இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இன்னைக்கு நீ இருள வாழ்ந்துட்டு இருக்கிற, பாவம் என்கிற இருள நீ வாழ்ந்துட்டு இருக்க, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புறம்பான கடவுள் இல்லாத, கடவுளை காமிக்காத ஏதோ தலைவனை நம்பி போவா என்றால் அவனும் விழுந்தான், நீனும் விழுந்த, முடிஞ்சு கதை. ஆனா இன்னைக்கு நீ பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்க, ஒரு பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவ இருள மூழ்கி போய் கிடக்கிற நீ, இந்த இயேசுங்கிற கடவுளை நீ நம்பி அவரை பின்பற்றி வரும்பொழுது அவர் அதான் சொல்றாரு, இருளிலே நடவாமல் நீ எதுல நடப்பாயா? அவர் அதான் சொல்றாரு, இருளிலே நடவாமல் நீ எதுல நடப்பாயா? இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். யார் சொல்றா? இயேசு என்ற கடவுள், இயேசு என்கிற ஆண்டவர், இயேசு என்கிற தலைவர் சொல்றாருங்க. அப்ப இது அளவோ மெய்யான கடவுள், இவர் அளவோ மெய்யான கடவுள். அப்ப இந்த கடவுள் அதான் சொல்றாரு, நானே நுரத்த சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேங்கிறாருங்க. இயேசுங்கிற தலைவர், இந்த இயேசுங்கிற கடவுள் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேங்கிறாரு. அப்ப இப்பேற்பட்ட கடவுள் உனக்கு வேற என்ன, வேற யாரு வேணுங்க? இன்னைக்குமா இன்னுமா நீ எதையோ நம்பி புரோ என்ன, யாரை யாரையோ நம்பி போய் என்ன பிரயோஜனம்? நீ எதையோ நம்பி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சிந்திச்சு பாரு. பத்தியா இந்த இடத்துல பாக்குறோம், இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அன்றர் தெல்ல தெளிவா சொல்றாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்டுனா பள்ளத்துலதான், குருடன் குருடனுக்கு வழிகாட்டின பழத்தில இருவரும் விடுவார்களே. ஏன்னா ரெண்டு பேருமே குருடர்கள், இன்னைக்கு வாழ்ற உலகத்தில் வாழ்ற மக்களும் குருடனா இருக்கிறார்கள். அப்படியாக அவன் பின்பற்றி போகிற மனுஷனும் குருடனா இருக்கிறான். ஏன்னா இந்த உலகத்துல பாவ உலகம், பாவத்தில் விழுந்து போயிடுச்சு இந்த உலகம், உலகம் பாவத்துல கரையாக்கப்பட்டு விட்டாச்சு. ஆதாம் ஏவல் செய்த பாவத்தினாலே இந்த முழு உலகம் பாவத்துல கரைப்பட்டு போயாச்சு. அப்ப எல்லாரும் பாவத்தில் விழுந்து போனதால குருடன் குருடனுக்கு வழிகாட்டும் பொழுது அந்த இடத்துல ரெண்டு பேரும் விழுந்தா போவாங்க, பள்ளத்துல விழுந்து போவாங்க. எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? இன்னைக்கு நீ யாரை பின்பற்றுகிறாய்? இன்னைக்கு உன்னதமான மெய்யான இந்த ஜீவனுள்ள உயிருள்ள கடவுளாக இயேசுவானவரை பின்பற்ற ஒரு மனுஷனா இருக்கிறாயா? அவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சாயா? இன்னைக்கு இப்படியான வார்த்தை அவர்கள் சொல்வார்களா? இன்னைக்கு நீ யாரையும் எதை நம்பி போகிறாய், அப்படியான நம்பி போற அந்த நம்புகிற அந்த தலைவர்கள் இப்படியா பேச முடியுமா? இல்ல. ஏனென்றால் அவர்கள் யாரை காமிக்க தவறுகிறார்கள்? கடவுளை காமிக்க தவறுகிறார்கள். தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய ஆடம்பரத்தையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய படிப்பையும் தான் முன்னாடி வச்சு பேசுவார்கள். அவ்வளவுதான். இருக்கிறவர்கள் சூப்பரா தன்னுடைய பேச்சு திறமையை காமிக்கலாம், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அவங்க எனக்கு பரலோகத்துக்கு கூட்டு போவாங்களா? கூட்டு போற நபரா இருக்கலாங்களா? இல்ல. ஆக இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, முதலாவது பயங்கரமான அபாயம் அவர்கள் யாரு தெல்ல தெளிவா இயேசுன்னு சொல்றாரு. அவர்கள் யாரு? குருடனா இருக்கிறார்கள், குருடனா இருக்கிறார்கள், குருடனா இருக்கிறார்கள். நீனும் குருடனா இருக்கிற, ரெண்டு பேரும் விழுந்து போற, பள்ளத்துல விழுந்துதான் போவாய். ஜாக்கிரதை யாரு? ரெண்டாவது ஆபத்து, ரெண்டாவது ஆபத்து அந்த லூக்கா புத்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது ஆபத்து, அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். ரெண்டாவது ஆபத்து என்ன தெரியுமா? லூக்கா புத்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது ஆபத்து என்ன தெரியுமா? 40 வசனம், சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போடியிருப்பான். ரெண்டாவது ஆபத்து என்ன தெரியுமா? அவர்கள் பூமிக்குரியவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்குரிய கடவுள் அடுத்த காரியமா இல்ல, பூமிக்குரியவர்களா இருக்கிறார்கள். இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களா கொண்டவராய் இருக்கிறார்கள். இதேதான் ஆண்டவர் அங்கங்க தெல்ல தெளிவா பேசுறாரு. அடிக்கடி இந்த வசனத்தை ஒப்பிட்டு பேசுற குறிப்பிட்டு பேசுறாரு. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போடியிருப்பான். இதேதான் நீ மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு புத்தகம் 10 அதிகாரத்துல இதேதான் வார்த்தையை பேசுறாரு. மத்தேயு புத்தகம் 10 அதிகாரம் 24 வசனம், மத்தேயு புத்தகம் 10 அதிகாரம் 24 வசனம், சீஷன் தன் போதனையிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான் 13:16 வசனம், யோவான் 13:16 வசனத்திலையும் இதேதான் ஆண்டவர் பேசுறாரு. பார்க்கலாம், யோவான் 13:16 வசனம், யோவான் 13:16, மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினரிலும் பெரியவன் அல்ல. இதேதான் 15 அதிகாரம், அதே யோவான் புஸ்தகம் 15 அதிகாரம் 20 வசனத்துல படிக்கிறோம் பாருங்களேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இங்க பாக்குறோம் தெல்ல தெளிவாக லூக்கா புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது ஆபத்து என்ன தெரியுமா? அவர்கள் பூமிக்குரியவர்களாயிருக்கிறார்கள், அவர்கள் பூமிக்குரியவர்களா இருக்கிறார்கள். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் ஆங்காங்க இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்தும் பொழுது, அதாவது என்னன்னா ஒரு 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 நீதிமொழி மாதிரி, ஒரு பழமொழி சொல் மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துறாரு. இதுல என்ன தெல்ல தெளிவான ஒரு காரியம் என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒரு ஒண்ணுமே இல்ல, நீ இந்த இடத்துல நீ என்ன கற்றுக்கொள்கிறியோ அதான் நீ வைத்துக் கொள்ள முடியும். குருவுக்கு மேற்பட்டவனா வாழவே முடியாது. அதான் இங்க பாக்குறோம். உனக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு என்றால் ஆசிரியர் என்ன கத்துக்கிறோம் அதான் கத்துக்கொள்ள முடியும். அவன் தான் பள்ளிக்கூட மாணவன். ஒரு மாணவன் ஆசிரியர் இருக்காரு, அந்த மாணவன் என்ன செய்ய முடியும்? ஆசிரியர் என்ன கத்துறாரோ அதுதான் அவன் கத்துக்கொள்ள முடியும். ஆசிரியர் எதை எதை நிறுத்திட்டாரோ அவன் அதில் நிறுத்திடுவான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் மிஞ்சி போயிட முடியுமா? அவன் சொல்ல முடியுமா? ஆசிரியர் கத்துக்கிட்டேன்னு கத்துக்கிட்டு இன்னொன்னு நிறைய கத்துக்கிட்டு ஆசிரியருக்கு மேல போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் சொல்ல முடியுமா? ஆசிரியருக்கு மேற்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல அங்க பாக்குறோம், ஒரு நீ பின்பற்றுகிற மனுஷன் சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த இடத்துல தான் சொல்றாரு, அங்க இருக்கு அந்த இடத்துல சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். அப்ப அங்க பாக்குறோம் அவன் பூமிக்குரிய மனுஷனா இருக்கிறான். அந்த இடத்துல அவன் எதை கற்றுக்கொள்றானோ அதான் அதோட நிறுத்திடறான். அதுக்கப்புறம் அவன் பின்பற்றி மக்களும் அதோட நிறுத்திடறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே எழும்பவ முடியாதபடி, அதுக்கு மேல அவன் எதையும் கத்துக்கொள்ள முடியாதபடி, அவன் முக்கியமாக அவன் கடவுளை காண்பிக்காதபடி இருக்கிறதுனால, கடவுளையே சொல்லாதபடி இருக்கிறதுனால, கடவுளை குறித்த காரியம் சொல்லாதபடி இருக்கனால, அவன் கற்றுக்கொள்ற காரியம் கற்றுக்கொள்றான் அதோட நிறுத்திடறான், அவ்வளவுதான். அதுக்கு மேலான ஒரு காரியம் அல்லவே அல்ல. அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையில இவன்தான் தலைவன் இவன்தான் தலைவன் சொல்லி பின்பற்றி போவா என்றால் அவ்வளவுதான். நீ யாரை பின்பற்றி போட? இந்த ஒரு ஆசிரியனை பின்பற்றி போற, அவ்வளவுதான் முடிஞ்சுக்க. அதனால அந்த இடத்துல படிக்கிறோம், தேறினவன் எவனும் தன் குருவை போடியிருப்பான். அப்ப அவன் வந்து தவறான விதத்துல போகிறான், அவன் கடவுளை காமிக்காதபடி போகிறான். கடவுளுக்கு அடுத்த காரியத்தை பேசுறது இல்ல, இந்த உலகத்தையும் உலக ஆடம்பரத்தையும் இந்த உலக கல்வியையும் உலக சமுதாயத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறான். அப்ப நீ பாரு, நீ அவனையும் பின்பற்றி போகிற, அப்ப உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவனை போலதான் இருக்கும். அதான் சொல்ற, அப்ப உன்னுடைய வாழ்க்கை இருக்கும், அவன் பேச்ச போலதான் நீனும் பேசுவேன். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோமே யூடியூப் இன்டர்நெட் உலகத்துல உட்காந்துட்டு இருக்கிற மக்கள் அதுலயே மூழ்கி போயிருப்பாங்க. அவன் பேசுற பேச்சே வதிமயங்கி போய் உட்காந்துருப்பான். அப்ப அவன் பேசுற பேச்சு நீனும் பேசுவ, அவ்வளவுதான். அப்ப என்ன இருக்கும்? அவன் என்ன பேர் கத்துக்கிட்டான்? கடவுளை அறிந்தானா? கடவுளுக்குள்ள வந்தானா? அந்த சத்தியத்தை அறிந்த உண்மையான வாழ்க்கையை விடுதலையை பெற்றுக்கொண்டானா? தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு குருடா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, எவ்வளவு நான் பாவியா இருக்கிறேன், இந்த பாவ வாழ்க்கையில் நான் விடுதலை அடையணுமே, அந்த பாவ மன்னிப்பை பெறணுமே, இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. ஏன் இவன் பின்பற்ற தலைவன் எப்படிப்பட்டவன்? உலகத்தான் உலக காரியத்தை தான் சொல்லுவான், கடவுள் குறித்த காரியத்தை சொல்றதே கிடையாது. அதான் அங்க பாக்குறோம், அந்த இடத்துல தெளி தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. ஆக அவனுடைய வாழ்க்கையில மனுஷன் எப்படி இருக்கான், அந்த தலைவனை போலதான் சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்களே தலைவன் எப்படியோ தொண்டனும் அப்படிதான் இல்ல, தலைவன் எப்படியோ தொண்டனும் அப்படிதான் இருப்பான். தலைவன் மேல எப்படி இருக்கானோ கீழே அப்படிதான் இருப்பான் அவனும், அவ்வளவுதான். அப்ப பாருங்களேன், இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து, எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்கு பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ யாரை பின்பற்றி போகிறாய்? கடவுள் என்ற இயேசு என்ற கடவுளை நீ பின்பற்றாதபடி எதையோ பின்பற்றி போகிறாய் என்றால், எடுத்துக்காட்டாக என்னென்னமோ தலைவரை நம்பி போவான் என்றால், அந்த தலைவன் யாரு? அந்த தலைவன் யார காமிக்கிறான்? அவன் மிஞ்சி போனா எதைதான் காமிப்பாங்க? கடவுளை காமிச்சானா? அவன் பணத்தையும் தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய ஆடம்பரத்தையும் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய தானந்த தன்னுடைய திறமையையும் தன்னுடைய யுக்தியையும் தன்னுடைய அறிவுபூர்வமான பேச்சையும் தான் காமிப்பான். அவ்வளவுதான், அறிவுபூர்வமான பேச்சையும் தான் காமிப்பான். அவ்வளவுதான், மிஞ்சி போனான். அவனுடைய தத்துவத்தையும் அவனுடைய கொள்கையும் தான் காமிப்பான். அவ்வளவுதான், தனக்கு பிடிச்சமான ஒரு பயங்கரமான டயலாக் எடுத்து விடுவான். அவ்வளவுதான், புரியுதா? தலைவன் என்று சொல்லி இன்னைக்கு வரான்னு சொல்லும் பொழுது நீ எதையோ நம்பி போவான் என்றால், அந்த தலைவன் எதை காமிக்கிறான்? உலகத்தையும் உலக காரியங்கள் தான் காமிக்கிறான். அதனாலதான் இரண்டாவது காரியமான ஒரு பெரிய ஆபத்து, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போடியிருப்பான். அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நீ யாரை பின்பற்றி போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவரை பின்பற்றி போவான் என்றால், நிச்சயமாக நல்லா புரிஞ்சுக்கோ, இயேசுவை போல உடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவரை பின்பற்றி போவான் என்றால், இயேசுவை போல அந்த இடத்துல இயேசுவை போல இயேசுவின் சாயலை அணிந்த மனுஷனாக இயேசுக்குள்ளாக வாழுகிற மனுஷனாக வாழுவாய். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்துக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றி வரும் மனுஷனாய் இருப்பாய் என்றால், அவன் இயேசுவை போல வாழுகிற மனுஷனாய், இயேசுடைய குணங்களை வெளிப்படுத்துற மனுஷனாய், இயேசுவின் பிள்ளையாய் அவன் வாழுகிறான். ஆனா நீ புறம்பான இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்கிற தலைவனை நீ பின்பற்றி போவான் என்றால், அவன் தலைவன் பேசுற பேச்சுதான் வரும், தலைவன் சொல்ற டயலாக் தான் அவன் பேசுவான், தலைவன் சொல்ற செயல தான் அவன் செயல காமிப்பான், தலைவன் சொல்ற மந்திரங்கள்லாம் பேசுவான். அவனுடைய வாழ்க்கை பாருங்களேன், எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாருங்களேன், எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு பாருங்களேன். அவனுக்கு அவ்வளவு புத்தி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அவன் வாழ்க்கை அதுல இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில என்னத்தை அடைஞ்சான், என்னத்தை சாதிச்சான்? அவன் தலைவன் தன்னுடைய வாழ்க்கையில அவனே குருடனா இருக்கிறான், அவனே பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறான், அவனே கடவுளை அறியாதபடி இருக்கிறான், அவனே கடவுளை காமிக்காதபடி இருக்கிறான், கடவுளுடைய வழியை காமிக்காதபடி எதையோ காமிச்சுட்டு இருக்கிறான். அப்ப இவனும் ஒரு சீஷனாய் அவனோட கூட பின்பற்றி போறான் என்றால், அவனை போலதான் இருப்பான். அதான் ரெண்டாவது ஆபத்து சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்கு. நீ எதையோ நம்பி போய்கொண்டிருந்த இன்டர்நெட் உலகத்துல நீனும் அதை போலதான் வாழுவேன், மிஞ்சி போய் நிஞ்சு போனா அவனை போலதான் வாழுவேன். அப்ப அதுல இருந்து என்னத்தை ஆதாயம் பண்ண? உடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டாச்சா? உடைய வாழ்க்கையில நீ மெய்யான விடுதலையை பெற்று விட்டாயா? உன்னதமான பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மனுஷனாய், சந்தோஷமான ஒரு மனுஷனாய், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை அடைந்து விட்டாயா? நான் கடவுளை அறிந்த மனுஷனாய் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாத வாழ்க்கை அடைய சொல்ல முடியாது இருக்கிறாயா? இல்லையே. ஆனா இயேசுவை அண்டு இயேசுவை இயேசுங்கிற உன்னதமான ஒரு ஆண்டவர், அந்த தலைவரை நம்பி, அந்த கடவுளை நம்பி வரும் பொழுது நிச்சயமாக அவர்களும் ஒரு காலத்துல ஒரு நாள் அவர்களை போல அவார்கள். வசனம் சொல்லுது அங்க பாருங்களேன், அந்த இடத்துல ஒன்னு யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 2 வசனம் 1 யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 2 வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது கவனிச்சீங்களா? இயேசுவை பின்பற்ற வாழ்க்கை சும்மா சாதாரணமான காரியம் இல்லைங்க. இன்னைக்கு சிந்திச்சு பார், இன்னைக்கு நீ யாரை பின்பற்ற, இன்னைக்கு நீ யாரை பின்பற்ற, இன்னைக்கு நீ யாரை பின்பற்றுகிறாய்? இங்க பாருங்களேன், 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம் பிரியமானவர்களே, 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடே அப்பா, கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? ஒரு இயேசுவை அறிந்த மனுஷனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், கவனிச்சீங்களா? ஏன் அவன் யார நம்பி வந்தான், யாரு எந்த அவனுடைய வாழ்க்கையில அவன் தலைவன் யாரா ஏற்றுக்கொண்டான், இயேசுங்கிற தலைவரை ஏற்றுக்கொண்டான், இயேசுங்கிற தலைவன் மாத்திரம் கடவுளை ஏற்றுக்கொண்டான். அந்த இயேசுங்கிறவர் யாரை காமிக்கிறாரு? அவரும் தன்னுடைய தேவனுடைய பிதாவுடைய சத்தியத்தை தான் பேசுறாரு, சுயமா எதுவும் பேசல. பொல்லோகத்துக்கு போகிற வழியை தான் காமிக்கிறாரு, பாவ மன்னிப்பின் வழியை தான் காமிக்கிறாரு, அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை காமிக்கிறாரு. அப்ப அவரை நம்பி போகிற மனுஷர்களும் அந்த இயேசுவின் ரட்சிப்பை பெற்றவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தின் உடலை அடைந்து அந்த இயேசுவின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்களாக, கடைசியில் அவர்கள் யாரை போல மாற்றப்படுகிறார்கள், அவருக்கு ஒப்பாய், அந்த பரலோகத்துல, அந்த பரலோகத்துல அவர்கள் சென்ற பிறகு அவருக்கு ஒப்பாய், அவருக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறார்கள். அடே அப்பா, என்ன உன்னதமான ஒரு வாழ்க்கை கவனிச்சீங்களா? இதுதாங்க இயேசுவை பின்பற்றி போகிற வாழ்க்கைக்கும், இன்னைக்கு உலகத்துல இருக்கிற இந்த இன்டர்நெட் உலகத்துல, இன்னைக்கு நவீன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில இதுதாங்க வித்தியாசம். நீ கேட்கலாம், இயேசுவை பின்பற்றி போகிற வாழ்க்கைக்கும் இன்னைக்கு எத்தனையோ தலைவரும் சொல்லி போற, இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பின்பற்றி போற வாழ்க்கைக்கும் இதுதான் வித்தியாசம். அதுதான் இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு இயேசுங்கிற இன்னைக்கு இயேசுங்கிற பின்பற்றி போகிற வாழ்க்கையில ஒருபோதும் நஷ்டமான வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல யார் அவர்? அவர் கடவுள், அவர் ஜீவனுள்ள கடவுள், உன்னுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத அந்த கடவுள், உனக்காக எனக்காக ஒரு உலகத்துல மனுஷனாக வந்து அவர் அந்த பயங்கரமான நீதியான தண்டனையை, நீ நானும் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ நானும் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே தான் எனக்காக பரிந்து பேசுகிறார். உண்மையுள்ள உயிருள்ள கடவுளா இருக்கிறார். அப்பேற்பட்ட கடவுளை நான் நம்பி வரேன். அவர் என்னை மாற்றுகிறார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நானும் அவரை போல வாழ்கிறேன், நானும் அவருடைய குணங்களை பெற்றுக்கொள்றேன், நானும் அவருடைய பிள்ளையா வாழ்றேன், நானும் அவரை பிரியப்படுத்துறேன், அவருக்கு உரிய மனுஷனா வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையே மாறுகிறது. ஆனா இந்த தலைவனை நீ நம்பாதபடி, இந்த அருமையான தலைவனுங்கிற இந்த இயேசுங்கிற கடவுளை நம்பாதபடி, இந்த உலகத்துல சொல்லுகிறேன் எத்தனையோ தலைவரை நீ நம்பி போவா என்றால் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றப்பட்டிருக்கிறாயா? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாச்சா? நீ அப்படியான வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில அந்த கடவுளை அறிந்து கொண்ட வாழ்க்கையை பார்க்க முடிகிறதா? சிந்திச்சுப்பார், நீ சிந்திச்சுப்பார். ஏதோ கூட்டம் போக்குல நீ போன அவசியமே இல்ல. ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டா அந்த இன்டர்நெட்ல யூடியூப்ல சொல்றத பேச்செல்லாம் கேட்டுட்டு போறதுல பிரயோஜனமே இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே மதிமயங்கி போயிடுறாங்க. நிறைய பேர் இந்த வாலிப உலகம் மதிமயங்கி போயிருது. எதுலயோ பேச்சு கேக்குது, அப்படியே ஆன வாய்ப்பிழந்து போயிடுறாங்க. ஐயோ ஜாக்கிரதையாரு, அந்த தெளி தெளிவா இந்த நாட்கள்ல சொல்றாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கொடுமோ, வழிகாட்டினால் குழியிலேயே விழுவார்களே. அதனாலதான் ரெண்டாவது சொல்றாரு, அவன் யாரு? சீஷன். அவன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. அந்த இடத்துல சொல்றாரு, தெரியனவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். அப்படி அவன் கத்துட்டேன் சொல்வான். அந்த இடத்துல அவன் யார போலதான் வாழுவான்? தலைவனை போலதான். புரிஞ்சுக்க, அப்ப தலைமை எப்படியோ தொண்டனும் அப்படிதான். ஆக இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டும். நீ யாரை பின்பற்றி போகிறாய்? இயேசுவை பின்பற்றி போகிற வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்க்கை உன்னதமான ஒரு வாழ்க்கை, ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, கடவுளை அறிந்த வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, முடிவு எங்க போகிற வாழ்க்கை? பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை. ஆனா நீ யாரையும் நம்பி போகிறாயே, இந்த அருமையான சந்தோஷத்தை, இந்த அருமையான ஸ்லாக்கிங், இந்த அருமையான பாக்கியத்தை அனுபவிக்க முடியுமா? நான் கேட்கிறேன், இந்த கேளுக்கு என்ன பதில் சொல்றேன் சிந்திச்சுப்பாரு. மூணாவது ஆபத்து, நாலு ஆபத்து சொன்னேன், மூணாவது ஆபத்து, மூணாவது ஆபத்து அங்க பாரு, லூகா புத்தகம் ஆறாவது அதிகாரம், லூகா புத்தகம் ஆறாம் அதிகாரம். இந்த தலைவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? 41 வசனம் முதல் 41-42 வசனம். இந்த தலைவர்கள், நீ நம்பி போகிற தலைவர்கள் யாரு? அந்த இயேசுவான நாக்களும் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரா இருந்தார்கள்? இயேசுவான தெல்ல தலைவர் சொல்றாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இந்த இயேசுவானவர் வாழ்ந்த நாட்கள் முக்கியமா யார் யார் சொன்னேன்? எந்த தலைவர்கள் இருந்தார்கள்? பரிசேயர்கள், வேதபாரர்கள் தான். பரிசேயர்கள் என்று கும்பல் இருந்துட்டே இருந்துச்சு தலைவர்கள். அந்த தலைவருடைய புத்தி என்ன தெரியுமா? இதோ நம்ம பார்த்தோமே, ஆண்டவர் சொன்னதுல சொன்ன மாயக்காரர், வேதவாகரே, ஐயோ என்று சொன்னார். அவர்கள் யாரு? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய சொந்த தன்னுடைய தனக்குள் இருக்கிற சொந்த பாவத்தை உணராதபடி மற்றவருடைய பாவத்தையே சுட்டி காமித்திருந்தார்கள். மற்றடைய பாவத்தையே சுட்டி காமி, தன்னுடைய தனக்குள் இருக்கிற சொந்த பாவத்தை சுட்டி காமிக்காதபடி தலைவர்களா இருந்தார்கள். தன்னுடைய தனக்கு இருக்கிற அகோரமான விகோரமாய் காட்சி இருக்கிற, தனக்குள் இருக்கிற பெரிய பூதாகரமா இருக்கிற பாவத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனா மற்றவங்கள்ட்ட எதை பார்ப்பாங்களாம்? அதுதான் அவர் சொல்றாரு. என்ன அங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை அவர் சொல்றாரு, மாயக்காரனே. அந்த இடத்துல சொல்றாரு, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. ரெண்டு பதம் உபயோகப்படுத்துறாரு, உத்திரம், பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு. உத்திரம்னா என்ன? துரும்புன்னு என்னங்க? உத்திரம்னா இதான்,
இதோ நம்ம கட்டிடத்துல நடுவில் உத்தரம் போகுது பாத்தீங்களா, இதுதான் உத்தரம். பில்டிங்க தாங்கிறதுக்கு பெரிய உத்தரம் சொல்லுவாங்க இல்லீங்களா. துரும்புனா துசு, சின்ன துரும்பு, மர துரும்பு, மர விரும்பு துரும்பு சொல்லுவாங்களா இல்லையா, சின்ன தூசி. அப்ப சொல்ற அந்த இடத்துல சொல்றாரு, இவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இவன் ஒரு மாயக்காரன், இவன் தன்னுடைய வாழ்க்கையில தலைவன் சொல்லிக்கொண்டான். ஆனா அவன் என்ன பண்றான், தனக்கு இருக்கிற தவறை அவன் பார்க்காத, தன்னுடைய தவறு எப்படிப்பட்ட தவறா இருக்குது, பெருசா இருக்குது, பெருசா உத்தர உத்தரம் போல பெருசா வச்சுட்டு இருக்கான். ஆனா அதை அகற்ற பார்க்காதபடி எதை சுட்டி காமிக்கிறான், தன் தகவலிடத்துல இருக்கிற துரும்பு, இன்னோடு இத்தனோடு தவறு, அதை சுட்டி காமிச்சு பேசுறான். இப்படிப்பட்ட தலைவர்கள் அந்த இடத்துல வாழ்ந்தார்கள். முக்கியமாக அந்த தலைவர்கள் யார் தெரியுமா, அவர்கள் சுய நீதிக்காரர்களாய் வாழ்ந்தார்கள். நானும் அப்படிப்பட்ட மோசமானவன் இல்லை, அப்படிப்பட்ட மோசமானவன் இல்ல. பரிசையும் ஒருத்தன் பேசினானா இல்லையா, ஜபத்திலே போய் ஜெபம் பண்ணனா இல்லையா, ஆண்டவரின் அநியாயம் பரிசாய பரிகாரம் அநியாயக்கார விபச்சார ஆகிய மற்ற மனுஷன் போலும் இது இந்த ஆயக்காரன் போல இல்லாதனால நமக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்னா இல்லையா, இந்த வீண போல நான் அப்படின்னு மோசமானவன் இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்துல என்ன செய்யறான், நீதி, சுய நீதி, தான் நல்லவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லவன், நான் சுய நீதி, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி எல்லாத்தையும் கத்துக்கொண்டவன், நான் இதெல்லாம் செய்யறேன் பத்தியா, அப்படியே பக்தியை காமிக்கிறான், பாரம்பரியத்தை காமிக்கிறான், சடங்கு காமிக்கிறான், என்னென்ன நற்கிரியை செய்யறான், என்னென்ன நன்மைக்கான காரியங்களை செய்யறான், ஒழுக்கம் என்னென்னமோ எதையோ கடைபிடிக்கிறான், இதெல்லாம் சுய நீதி. அந்த சுய நீதி அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பெருமையில வாழறான். அதனாலதான் தன்னுக்குள் இருக்கிற அந்த பெரிய பாவத்தை உணராதபடி சகோதரத்தில் இருக்கிற சிறிய பாவத்தை சுட்டி காமிச்சு பேசுறான். அப்ப இந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், மாயக்காரரா இருக்கிறார்கள், நல்லா புரிஞ்சுக்கோ, மாயக்காரரா இருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், மாயக்காரரா இருக்கிறார்கள். அவங்க பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, வா உனக்கு நல்லது செய்யறேன், ஓ இது செய்யறேன், அது செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், வா உனக்கு அருமையான காரியத்தை காமிக்கிறேன், நன்மையான காரியத்தை காமிக்கிறேன், அப்படியே ஒழுகி ஒழுகி பேசுவாங்க, கவர்ச்சியா பேசுவாங்க. ஆனா ஆனா அவங்களுக்கு பெரிய தவறை கண்டுக்கவே மாட்டாங்க, மற்றவன் திருத்த பார்ப்பாங்க, அவன் திருந்தறதுக்கு வழிவகை செய்யவே மாட்டாங்க, அவன் திருஞ்சி வாழணும்னு சொல்லி ஒரு நாள் உணர மாட்டாங்க, ஆனா மற்றவன் திருந்தணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் இன்னைக்குள்ள கூட்டமும், அன்னைக்குள்ள கூட்டமும் அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்குள்ள கூட்டத்தார கூட்டம் பண்ணி தலைவர் கூட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஜாக்கிரதையாரு, இந்த மூணாவது ஆபத்து, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இவர்கள் யாரு, இவர்கள் மாயக்காரர்களா இருக்கிறார்கள், இவர்கள் பிரமாதமாக பேசுவார்கள், எதையோ கவர்ச்சி திட்டங்களை தீட்டுவார்கள், கவர்ச்சி திட்டங்களை காமிப்பார்கள், என்னென்னமோ உனக்கு கவர்ச்சியாய் பேசி உன்னை மயக்கி என்னென்னமோ அருமையான பெருமையான பேச்சை பேசுவார்கள். ஜாக்கிரதையாரு, இவர்கள் எல்லாம் சுயநீதிக்காரர்கள், இவரெல்லாம் சுயநீதிக்காரர்கள், தன்னுடைய சுயநீதியை நம்பி பிழைப்பு ஓட்டுகிறவர்கள். இவருடைய வாக்குல தன்னுடைய தவறை உணராதபடி, தான் ஒரு பாவியான மனுஷன் ஒத்துக்கொள்ளாதபடி, தான் ஒரு தவறு செய்கிற மனுஷன் ஒத்துக்கொள்ளாதபடி, தன்னுடைய வாழ்க்கையிலே சுயநீதியில வாழ்கிற மக்கள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறை உணராதபடி, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தவறை அவர்கள் பார்க்காதபடி, மற்றவர்களிடத்தில் இருக்கிற சிறிய தவறை அவர்கள் போகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவருடைய தவறை அவர்கள் சுட்டி காமித்து, தங்களுடைய தவறை திருத்தாதபடி, தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளாதபடி, மற்றவருடைய தவறை திருத்திக் கொள்ள வகை பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆகவே நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த இடத்துல இந்த அருமை, இந்த இந்த வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியாத மூன்றாவது ஆபத்து என்ன தெரியுமா, இந்த வார்த்தையிலும் கற்றுக்கொள்ள முடியாத மூன்றாவது ஆபத்து, இவர்கள் மாயக்காரர்களா இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வைத்திருக்கிற பெரிய தவறை கண்டுகொள்ளவே மாட்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையில உத்தரம் போன்ற பெரிய தவறை எடுத்து போட வகை பார்க்காதபடி, தன்னுடைய பக்கத்தில் இருக்க சகோதரனுடைய கண்களை திரும்பி அந்த சிறிய பாவத்தை சுட்டி காமித்து பேசுவார்கள். இவர்கள் சுயநீதிக்காரர்கள், இவர்கள் போலியான பக்திக்காரர்கள். இந்த தலைவன் என்று சொல்றார், இந்த தலைவன் என்ற இந்த இந்த கூட்டத்தார், ஐயோ இவர்கள் இப்படிப்பட்டவர் மக்களா இருக்கும் பொழுது அவர்களை பின்பற்றி போகிற மக்கள் எப்படியா இருப்பார்கள் சிந்திச்சுப்பார். ஆகவே மூன்றாவது ஆபத்து இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இப்படியான ஆபத்து சூழ்ந்தவர்கள் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீ யாரை நம்பி போய் கொண்டிருக்கிறாய், எதை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாய், நல்லா புரிந்துக்கோ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் இந்த இந்த ஒரு விதமான இன்டர்நெட் உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ தலைவன் சொல்லி எழும்பி கொண்டிருக்கிற வேலையில இன்னைக்கு அவிதமாக நாமளும் போகிறதுக்கு ஏது உண்டு. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம இங்க பாக்குற ஒரு உண்மையான மெய்யான தலைவர் உண்டு, அவரே இயேசு ஆண்டவர், அவரே உன்னுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத கடவுள், அவரே உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை ஒரு உன்னதமான உரிமையான பெரித சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க முடியாத அந்த கடவுள் தலைவராக இருக்கிறார். ஆகவே நீ யாரை பின்பற்றி போகிறாய், கடவுள் இல்லாதபடி ஒரு தலைவனை பின்பற்றி போகிறாயா, கடவுளாய் வந்த இயேசுவை பின்பற்றி வருகிறாயா, ஆராய்ந்து பார். அந்த மக்களோ தங்களுடைய தவறை உணராதபடி, தன்னுடைய தவறை திரித்துக் கொள்ளாதபடி, சுயநீதியிலே எனக்கெல்லாம் தெரியும் சொல்லி ஒரு பெருமையில வாழ்ந்து கொண்ட மக்கள், ஆனா இயேசுவானவர் அப்படி இல்லைங்க. இயேசுவானவர் அப்படி இல்லை. இன்னைக்கு இயேசுவானவர் அடையப்பா உனக்கா எனக்காக உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துல வந்து உன்னுடைய பாவத்துக்காக ஓ நீ நீதியாக்கும்படியாக அவர் என்ன நீ நீதிமானாகும்படியாக அவர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்தார். அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார். அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இப்பேற்பட்ட தலைவன் நம் மத்தியில் இருக்கும் பொழுது ஐயோ இவரை நம்பி போகிற ஒரு வாழ்க்கை அடையப்பா நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை. இவரை நம்பி போகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை உன்னதமான சந்தோஷமான வாழ்க்கை. இவரை நம்பி போகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையே ஒரு புதிய சந்தோஷமான வாழ்க்கை முடிவு பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிற வாழ்க்கை. ஆனா அந்த கூட்டத்துல அந்த இயேசுவானவர் வாழ்ந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள். எப்படிப்பட்ட தலைவர்கள்? அவர் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராதபடி அவங்க கண்ணில் இருக்கிற பெரிய தவறை உணராதபடி வாழ்ந்து கொண்டிருந்த தலைவர்களும் இருந்தார்கள். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கண்ணில் இருக்கிற பெரிய உத்தரம் இருக்கும், பெரிய தவறு இருக்கும். அதை வச்சு அந்த தவறை காமிக்க மாட்டாங்க. அந்த தவறை அவர்கள் பார்த்து உணராதபடி அவர்கள் தன்னுடைய தவறை திரித்துக் கொள்ளாதபடி சகோதரன் கண்ணில் இருக்கிற சின்ன தவறை சுட்டி காமித்து பேசுவார்கள். வா உன்ன நான் அப்படி பண்றேன், வா இப்படி உன்னை மாத்துறேன், அப்படி நான் சரிப்படுத்துறேன், அப்படி நான் அமைத்து காமிக்கிறேன், இப்படி காமிக்கிறேன், அப்படி பண்றேன், நல்ல விலையை காமிக்கிறேன் அப்படின்னு அழகு வார்த்தை போட்டு அழகு கவர்ச்சி வார்த்தையை போட்டு என்னென்னமோ செய்ய பார்ப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட பெரிய தவறு இருக்கும், பெரிய பாவத்தை வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு போவார்கள். தான் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் திருந்தாதபடி உணராதபடி போய் அவனை திருத்தி என்ன பிரயோஜனங்க? அதான் இயேசுவான்ற சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணர்ந்து நீ திருந்து, அப்புறம் நீ மற்றவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப வகை பார்க்கலாம், தேட பார்க்கலாங்கிறார். ஏன்னா அன்னைக்கு அந்த கூட்டம் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட தலைவர்களும் இருந்தாங்க. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட தலைவர்கள் உண்டு. ஆகவே இப்படியான தலைவன் நம்பி போவா என்றால் உன்னுடைய கதி எப்படிப்பட்ட கதி ஆராய்ந்து பார். ஆனா இயேசுவானவர் அப்படி அல்ல. அவர் உன்னதமான ஜீவுள்ள தேவன். அவர் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக என்னுடைய பாவத்தின் விடுதலை கொடுக்கும்படியாக வந்த கடவுள். ஆகவே அவரை நம்பி வருகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அடையப்ப உன்னதமான சந்தோஷமான நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியான ஒரு வாழ்க்கை. கடைசியாக மற்றும் ஒரு அருமையான ஒரு முக்கியமான காரியம், நாலாவது ஆபத்து என்ன தெரியுமா? நாலாவது ஆபத்து 43 வசனம், 43 வசனத்துல இருந்து சொல்றாரு, நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. சொல்றாரு அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முள் செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இங்க கவனிச்சீங்களா? அடுத்ததாக முக்கியமாக அடுத்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கடைசியாக இவர்கள் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறார்கள்? பொல்லாத மக்களா இருக்கிறார்கள். அங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு மரத்தை பத்தி பேசுறாரு, கனியை பத்தி பேசுறாரு. அங்க சொல்றாரு நல்ல கனி எந்த மரத்துல இருந்து கிடைக்குங்க? நல்ல கனி எந்த மரத்துல இருந்து கிடைக்கும்? நல்ல கனி நல்ல மரத்துல தான் கிடைக்கும், கெட்ட கனி கெட்ட மரத்துல கிடைக்கும். அதான் சொல்றாரு அந்த இடத்துல, அந்தந்த மரம் அதினதின் கனியினால் அறியப்படும். அந்தந்த மரம் அதினதின் கனியினால் ஒரு கனியை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கனியை சூப்பரா அவ்வளோ அருமையா ருசியா இருந்துச்சுன்னா அந்த மரம் எப்படிப்பட்ட மரமா இருக்கும்? அதான் நல்ல மரம். அதான் சொல்றாரு அந்தந்த கனியினால் அறியப்படும். ஒரு மரத்தை நீ பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மரம் அந்த இடத்துல பார்க்கும்போது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தின் நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாக பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அப்ப இங்க பாக்குற நாலாவதாக, அடையப்பா இந்த மக்கள் நீ தலைவன் சொல்லிட்டு போற காரியம் அவன் எதா காட்டுறான்? பொல்லாத காட்டுறான். அவனுடைய வாழ்க்கையில பொல்லாதான் காட்டுறான். அவனுடைய வாழ்க்கையில ஐயோ நல்லதை அவன் காட்டுறதே கிடையாது. அவன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறதா இருக்கிறது. அவன் இருதயத்துல என்ன அவன் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குதோ அவன் இருதயாவதுதான் இருக்கும். அவன் பேசுகிற பேச்சு எது இருக்கும்? அவன் இருதயாவதுதான் இருக்கும். அதுதான் இங்க பாக்குறோம் முக்கியமான காரியம். நல்லா புரிஞ்சுக்கணுடைய வாழ்க்கையில எதை எவ்விதமான ஒரு காரியத்தை பின்பற்றி போகிறாய், நீ யாரை நம்புகிறாயோ அந்த மனுஷனுடைய பேச்சு எப்படியா இருக்குது? அந்த பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு இருக்கும் பொழுது அவனுடைய இறுதியும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சு இருக்கும்போது அவனுடைய இறுதியும் அப்படிப்பட்டதா இருக்கும். ஆராய்ந்து பார். ஆக இந்த இடத்துல பாக்குறோம் உன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படியான நபர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பேச்சிலே பார்த்துடலாம், அவங்களுடைய செயலே பார்த்துடலாம். ஆகவே இன்னைக்கு நீ ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பாக்கணும். உன்னை வாழ்கிற வாழ்க்கை நீ எந்த தலைவனை நம்பி போகிறாய், யாரை நம்பி போகிறாய், எவனை மையமா வைத்து பேசுகிறாய், யாரை நம்பி போகிறாய்,
அப்படிப்பட்ட நம்பி போகிற வாழ்க்கையில அப்படி எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் பொல்லாதவர்களா இருக்கிறார்கள். அந்த இடத்துல சொல்லுது, அந்தந்த மரம் அதனதின் கனியினாலே அறியப்படும். முற்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சு செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதே எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். கவனித்தீங்களா? அப்ப அவனுடைய வாய் பேசுறேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பாக்குறோம், எதை பேசுறான்? நல்லதை பேசும்போது அவனுடைய இருதயத்தை காமிச்சிடறான். ஆனா உனக்குள்ள போட்டி, பொறாம, பெருமை, கசப்பு, கலக குணத்தை நீ பேசுவான் என்றால் அவன் எதை காமிக்கிறான்? அவனுடைய இருதயமே இப்படிப்பட்ட இருதயம் தான் சொல்லிடலாம். உன்னுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தையே பேசிக்கொண்டிருப்பான் என்றால் உன் இருதயம் இப்படிப்பட்ட இருதயம் தான் காமிச்சிடலாம். ஆக நம்ம இங்க பாக்குறோம் முக்கியமாக, அதுதான் அந்த அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்க பாருங்களேன், அந்த இடத்துல படிக்கிறோம் மத்தேயு புத்தகம் 12:33. மத்தேயு புத்தகம் 12:33 எடுத்துக்கொள்ளாமே. மத்தேயு புத்தகம் 12:33 அங்க சொல்றாரு பாருங்களேன், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அதனாலதான் 34 சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க. கவனிச்சீங்களா? அந்த தலைவர்களை பார்த்து பேசுறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க, நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தின் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தின் பொல்லாதவங்களை எடுத்து காட்டுகிறான். கவனிச்சீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த தலைவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே பொல்லாதவர்களாகிய நீங்கள் எப்படி நல்லதை பேசுவீங்கிற. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு, தனக்கும் அங்குள்ள கூட்டத்தால் உள்ள அந்த தலைவருக்கு வித்தியாசத்தை காமிக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் யாருன்னு தெல தெளிவா பேசுறாரு. அந்த தலைவர்கள் பொதுவா யாரை காமிக்கல? கடவுளை காமிக்கல. அந்த தலைவர்கள் யாரு காமிக்கல? பாவ மன்னிப்பின் வழிய காமிக்கல. அந்த தலைவர்கள் எதை தான் காமிச்சாங்க? சுயத்தையும் சுய நீதியையும் காமிச்சாங்க, தங்களுடைய பெருமையை தான் காமிச்சாங்க, தன்னுடைய பாரம்பரியத்தை முன்னாடியே வச்சு பேசினாங்க, கடவுளை காமிக்க தவறுவிட்டார்கள். இன்னைக்கும் இன்னைக்கு வாழ்ற இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலையும் இப்படியான ஒரு கூட்ட தலைவர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இன்டர்நெட் உலகத்துல பல்வேறு தலைவர்கள் ஆங்காங்கே எழும்பலாம். இப்படிப்பட்ட தலைவர்களை நீனு நம்பி போகலாம். சற்று சிந்தித்து பார், சற்று நிதானித்து பார். இதோ இங்க ஒரு தலைவர் ஒன்று உண்டு, அவரே இயேசு ஆண்டவர், அவரே உண்மையான கடவுள், அவரே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத கடவுள். அந்த கடவுள் என்கிற அந்த தலைவரை நீ நம்பி போகிறாயா, இல்ல உலகத்துல எத்தனையோ தலைவருக்கு அவரை நம்பி போகிறாயா? அப்படியா நம்பி போகிற வாழ்க்கையில என்னத்தை கண்டாய்? இதோ இயேசுமாட தெளி தெளிவா சொல்றாரு, அந்த நாட்களே அவர் வாழ்ந்த நாட்கள்னு அப்படியான தலைவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த தலைவர்கள் எப்படியா இருந்தார்கள்? அவர்கள் குருடராய் இருந்தார்கள், அவர்கள் குருடராய் இருந்தார்கள் சொல்றாரு, அவர்கள் மாயக்காரராய் இருந்தார்கள் சொல்லி அடிச்சு பேசுறாரு, அவர்கள் பொல்லாதவர்களா இருக்கிறார்கள் சொல்லி அடிச்சு பேசுறாரு. ஏன்னா அவங்கள்ட்ட என்னதான் இருந்துச்சு? பொல்லாதான் எடுத்து பேசினாங்க, மாயதான் எடுத்து பேசினாங்க, மாயமான மாய்மாலக்காரராக இருந்தார்கள், அவபக்தியை தான் காமித்துக் கொண்டிருந்தார்கள், சுயநீதிக்காரர்களா இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய தவறையை உணராதபடி, தங்களுடைய பெரிய தன்னிடத்தில் இருக்கிற பெரிய தவறு உணராதபடி மற்றவருடைய தவறை திருத்த பாக்குறாங்க, மற்றவருடைய காரியத்தை திருத்த முயலுகிறார்கள். இது என்ன பக்தி? இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ற நீ இப்படியான தலைவர்கள் உண்டு, அவை ஜாக்கிரதையாரு. யாரை மட்டும்தான் நம்பி போனோம்? இயேசு ஒருவதான் நம்பி வர வேண்டும். இயேசு ஒருவதான் மெய்யான தலைவர். ஏனென்றால் அவர் ஒருவதே சீயுள்ள தேவாதி தேவன தூலகத்துல உன்னக போல என்ன போல வந்து பரிசுத்த மனுஷனாக சீயுள்ள கடவுளாக அவர் தான். அந்த தேவாதி தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த கடவுளாக உன்னுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத கடவுள், உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அந்த இருதயத்தை மாற்றுகிறார். அதான் பார்க்கலாம், அங்கே அந்த அந்த அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட வரும்பொழுது நம்முடைய இருதயமே மாற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட வரும்பொழுது நம்முடைய இருதயம் மாற்றப்படுது. அதனால சொல்லு, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படுது. ஒரு புதிய இருதயத்தை கடவுள் கொடுக்கிறாரு. ஏன்னா எப்படிப்பட்ட கடவுள்? அந்த இருதயத்தை புதிய இருதயத்தை கொடுக்கிற கடவுள்கிட்ட வரும். நம்முடைய கடவுள் யாரு? அந்த இயேசு ஆண்டவர். நம்முடைய தலைவர் யாரு? இயேசு ஆண்டவர். அந்த தலைவர் இந்த உலகத்துக்கு எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரு? இந்த தலைவர்கள் போல வந்துட்டு போற தலைவரா? இல்ல, நீங்க இவர்கள் இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு போயிருவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு போயிருவாங்க. ஆனா இவரோ நித்தி நித்தியமான கடவுள். இன்னைக்கும் அவர் நேற்றும் என்றும் மாறாத கடவுள். அவர் சர்வ வல்லமுள்ள கடவுள். அவர் தான் உண்மையான கடவுள், நிலையான கடவுள், உண்மையான கடவுள், நித்தியமாய் இருக்கிற கடவுள், என்றென்றும் நித்தியமாய் நம்மளோடு கூட இருக்கிற கடவுள், அவர் கைவிடாத கடவுள். அப்பேற்பட்ட தலைவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன உன்னதமான கடவுள்! நீ யாரை நம்பி போகிற? இன்னைக்கு யாரை பின்பற்றி போகிற மனுஷனா இருக்கிற? ஆராய்ந்து பார், சிந்திச்சு பார். இதோ இந்த கடவுள் ஒருவர்தான் மெய்யான தலைவர், இந்த கடவுள் ஒருவர்தான் மெய்யானது. மற்றவர்களோ குருடராக இருக்கிறார்கள், மற்றவர்களோ குருடராக இருக்கிறார்கள், மற்றவர்களோ அவர்கள் ஐயோ அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில மாயக்காரர்களா இருக்கிறார்கள், அவர்கள் பொல்லாதவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த பொல்லாதவர்களா இருக்கிற நீங்கள் எப்படி நல்லதை பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட தலைவர்களை கடிந்து பேசுகிறத நம்ம பார்க்கலாம் இயேசுவாண்டவர். ஆகவே நம்ம இன்னைக்கு பார்த்தோம், முக்கியமாக நீ யாரை பின்பற்றுகிறாய், என்னை பின்பற்றி வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நான் ஜீவ ஒளியை. அவன் என்னை பின்பற்றினால் இருளிலே நடவாமல் சொன்னாரா இல்லையா, இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவர் சொல்றாரு நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் சொல்லி அவர் சொல்றாரு. ஆகவே இந்த நாள்ல நீ இந்த இயேசுங்கிற கடவுளை நம்பி வரும் பொழுது நீனும் அந்த ஒளிக்குள்ள வந்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டு உன்னதமான ஒரு பெரிய பரலோக வாழ்க்கையை அடைகிற மனுஷனாய், உன்னுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனாய், ஒரு புதிய வாழ்க்கை கொண்ட மனுஷனாய், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொண்ட மனுஷனாய், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கொண்ட மனுஷனாய், அடையப்பா ஒரு மகிழ்ச்சியான பேரின்பமான ஒரு வாழ்க்கை கொண்ட மனுஷனாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஒரு அர்த்தம் உள்ள வாழ்கிற வாழ்க்கை. என்ன எப்படி? இயேசு என்கிற கடவுளை அந்த தலைவரை நம்பி வரும் பொழுது. ஆனா இயேசு இல்லாதபடி யாரையோ நம்பி போவான் என்றால் அவர்கள் யாரு? அவர்கள் குருடர்கள், அவ்வளவுதான். ஏன்னா அவங்கள்ட்ட கடவுள் இல்ல, அவங்க கடவுளை காமிக்கல. அவர்கள் யாரு? அவர்கள் மாயக்காரர்கள். அவர்கள் யாரு? தன்னுடைய தவறை உணர்ந்து உணராதபடி மற்றவர்கள் தவறை திருத்த பாக்குறாங்க. மற்றவங்க காரியங்கள்லாம் அவர் திருத்தி என்னமோ புதிய புதிய காரியங்கள், நன்மையான காரியங்களை கவர்ச்சிகரமா திட்டங்களை திட்டி என்னமோ திருத்த பாக்குறாங்க. ஆனா அவங்கள்ட்ட எவ்வளவு பெரிய பாவத்தை, அவங்க பாவத்தை உணராதபடி கடந்து போறாங்க. அவங்க யாரு? அவங்க டோட்டலா, அவங்க வந்து டோட்டலா பொல்லாத மக்களா இருக்கிறார்கள். உங்க பேச்செல்லாம் பொல்லாத பேச்சாதான் இருக்குது. அப்ப பொல்லாத பேச்சு இருக்கும்போது அவங்களுடைய இறுதியுமோ அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஆண்டர் அந்த தலைவரை பார்த்து சுட்டி காமித்து பேசுறாரு. ஆகவே இப்படிப்பட்ட தலைவரை நம்பி போய் நீனும் கெட்டு போக, அவனும் கெட்டா நீனும் கெட்ட, ஜாக்கிரதையாரு. உன்னுடைய வாக்குல நீ விழித்துக்கோ, இனிமா நீ குருடனை நீ பின்பற்றி போவா என்றால் நீனும் விழுந்த அவனும் விழுந்தான். ஆகவே அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி அந்த பாவத்திலிருந்து வெற்றி வெற்றியை பார்க்கணும்னா அந்த இயேசுங்கிற தலைவரை நோக்கி வா. அவர் ஒருதான் சொன்னார், அவரிடத்துலதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேங்கிறாரு. அவரே இல்லாமல் வேற ஒரு ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் வேற ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆகவே அவரிடத்துலதான் மெய்யான விடுதலை சந்தோஷம், அவரிடத்துலதான் உண்மையான விடுதலை சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆகவே அவரை நம்பி அவரிடத்தில் வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்படும், உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு புதிய வாழ்க்கையை காணப்படும். முடிவு எங்க போற? பரலோக வாழ்க்கை. ஆகவே இந்த நாள்ல இந்த குறிப்பிட்டு இந்த அருமையான வசனத்துல முக்கியமான ஒரு ஆபத்துகள், நான்கு விதமான ஆபத்துகளை பார்த்தோம். இப்படியான ஆபத்துகள் இந்த உலகத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதுலேருந்து விடுதலையாகி அந்த இயேசு என்ற கடவுள் என்ற தலைவர்கிட்ட வரும்போது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றம், உன்னுடைய முழு வாழ்க்கையை மாற்றம் அடைந்து நீனும் புதிய வாழ்க்கை அடைந்து அந்த பாவ மன்னிப்பை பெற்று அந்த இயேசின் பிள்ளையாகி வாழ்ந்து கடைசியில பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்லுற ஒரு வாழ்க்கையை அடைகிறாய். இதுவே நிரந்தரமான நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கும்படியான வாழ்க்கை. நீனும் உன்னுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாரு, நீ எவ்விதமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய், எதை பின்பற்றி போகிறாய், யாரை பின்பற்றி போகிறாய், எந்த தலைவரை பின்பற்றி போகிறாய், அப்படி யாரை பின்பற்றி போகிற வாழ்க்கை நீ என்னத்தை அடைந்தாய், எதை சாதிச்சாய், சிந்திச்சு பாரு. ஆக இயேசுவை நோக்கி வரும் பொழுது அங்கு உன்னதமான விடுதலை, பாவ மன்னிப்பு, முடிவு, பரலோகம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு நாம் இந்த செய்தியை முடிப்போம், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். நாளில கூட நாங்கள் அனைவருமா ஒன்று கூடி தர்மியான வார்த்தையை கேட்கும்படியா உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலே அன்றையே இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் வாழிற இந்த உலகத்திலே எங்களை சுற்றி எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் காணப்பட நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னமோ புதுமையான காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. என்னென்னமோ தலைவர்கள் எழும்பி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆனால் இன்னைக்கு இதோ அந்த வார்த்தையை படித்தது போல இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் தலைவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் யார், இயேசுவானவர் யார் சொல்லி நீ காமித்தீங்க சுவாமி. இந்த நாளில கூட இதோ இப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கூட நாங்கள் யாரையோ நம்பி போயிடாதபடி இயேசுங்கிற உண்மையான மெய்யான அந்த கடவுளாகி அந்த தலைவனை நாங்கள் நம்பி அந்த தலைவனுக்குள்ளாக வாழிற வாழ்க்கையை வாழ உதவி செய்ய சுவாமி. அன்றுவரே அவிதமான வாழ்க்கையை வாழ உதவி செய்ய சுவாமி. இயேசுவே மெய்யான கடவுளாய், இயேசுவே ஜீவனுள்ள கடவுளாய், இயேசுவே உண்மையான தலைவனாய் இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே அவரை மட்டுமே நம்பி அவரை பின்பற்றி பிள்ளைகளாய் வாழுகிற வேளையில நாங்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் சொல்லி படித்தோமே சுவாமி. அவை அவரை மட்டுமே பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தில் யாரோரையோ யாரோரோ வருவார்கள் சுவாமி, ஆனால் கடந்து போயிடுவார்கள் சுவாமி. இன்னைக்கு இந்த உலகத்தில் எதையோ எழும்பும், புதுசாக எழும்பும், ஆனால் எல்லாம் கடந்து விடுமே சுவாமி, எல்லாம் எங்களை கைவிட்டு போய்விடுமே சுவாமி. ஆனால் நிலையான நித்தியமான
மாறாத ஒருவர் உண்டு, அந்த தலைவராகிய இயேசு எங்களை கடவுள் மாத்திரமே சுவாமி. அப்படிப்பட்ட கடவுளை நாங்கள் இறுகப்பிடித்துக் கொண்டு உண்மை மட்டுமே பின்பற்றி வர பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் சுவாமி. எங்களோடு தொடர்ந்து பேசும் வழி நடத்திய ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.